So we had some wonderful meetings yesterday. Praise the Lord for that.
நேற்று தினத்திலே நமக்கு அற்புதமான கூட்டங்கள் இருந்தது, அதற்காக தேவனுக்கு நன்றி.
We don't want to take anything for granted as though we deserve it.
ஏதோ நாம் தகுதிய உள்ளவர்களைப் போல நாம் எல்லாவற்றையும் எதேச்சையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது.
If God were to give us what we deserve, then it is only hellfire.
நமக்கு தகுதியானதை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நரக அக்கினி மட்டுமே.
If you never forget that, then you will never complain about anything on this earth.
நீங்கள் இதை மறக்காமல் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் குறித்தும் ஒரு காலம் நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள்.
If we think, why does God allow me to go through this suffering or that trial or some financial difficulty?
ஏன் தேவன் இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த உபத்திரவம், இந்த கஷ்டத்துக்குள்ளாக என்னை அனுமதிக்கிறார் என்று யோசிக்கும் பொழுது,
those are questions of a person who feels, I don't deserve hellfire, I deserve a lot of things from God.
எனக்கு நரக அக்கினிக்கு நான் தகுதியானவன் அல்ல, பல காரியங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறவன் தான் அப்படி சொல்லுவான்.
Such a person will have complaints all his life.
அப்படிப்பட்ட நபர் வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு குறை இருந்து கொண்டே இருக்கும்.
He will not grow in the grace of God. He will go downwards.
அவர் தேவனுடைய கிருபையிலே வளராதபடிக்கு கீழ் நோக்கி செல்வார்.
Grace is a free gift God gives us.
கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இலவசமான ஒரு ஈவு.
But to appreciate and enjoy it properly, we must first of all recognize what we deserve.
முதலாவதாக நாம் நமக்கு எதற்கு தகுதியானவர்கள் என்பதை அறிந்தால் மட்டுமே அந்த கிருபையை நாம் தக்க விதத்திலே அனுபவிக்க முடியும், சந்தோஷம் அடைய முடியும்.
A proper salvation will only come when we have understood what judgment we deserve for our sin.
நம்முடைய பாவங்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு நாம் தகுதியானவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டால் மட்டுமே ஒழுங்கான ரட்சிப்பை நாம் அடைய முடியும்.
So, you know, we often spoken in the church, sin will not rule over you when you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்தால் பாவம் உங்களை ஆளாது என்பதை நாம் அடிக்கடி சபையில் பேசியிருக்கிறோம்.
That is the most common verse we have used in CFC churches, Romans 6:14.
ரோமர் 6:14 என்கிற அந்த வசனத்தை பொதுவாக நாம் CFC சபைகளிலே பல இடங்களில் பயன்படுத்துகிறோம்.
So there are two important words in that verse, sin and grace.
ஆகவே இந்த வசனத்தில் இரண்டு காரியங்கள் இருக்கிறது, பாவம், கிருபை.
Sin will not rule over you when you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது.
So let's think a little bit about the seriousness of sin.
பாவத்தினுடைய கொடிய தன்மையை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம்.
Then we will appreciate the grace of God much more.
அதற்கு பிறகு அதிகமாக நாம் தேவனுடைய கிருபையை நாம் மெச்சிக்கொள்ள முடியும்.
If you are not familiar with Romans 6:14, please turn there and read it.
உங்களை ஒரு சிலருக்கு ரோமர் 6:14 அவ்வளவாக தெரியவில்லை என்று சொன்னால் நாம் அதை எடுத்து நாம் வாசிப்போம்.
Sin shall not have dominion over you because you are not under law but under grace.
நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
So from that verse, what do we know as to who is under grace?
இந்த வசனத்திலிருந்து கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் யார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்?
It's very clear. Even a 10-year-old child will answer that.
10 வயது குழந்தை கூட இதற்கு பதில் சொல்லும். அவ்வளவு எளிதான ஒரு பதில் தான்.
Supposing I read this verse to a 10-year-old.
10 வயது நிரம்பிய பிள்ளைக்கு நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்.
Say, listen, my son. Let me read.
மகனே, இதை கவனி.
Sin will not rule over you if you are under grace and not under law.
நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்து பிரமாணத்தை கீழ்ப்படியாவிட்டால், கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உன்னை ஆளாது.
So I ask him, what is the proof that you are still under the law?
அவன், நான் என் மகனை கேட்கிறேன், இப்பொழுது நீ பிரமாணத்துக்கு கீழாய் இன்னும் இருக்கிறாய் என்பதற்கு என்ன அத்தாட்சி?
He says, sin rules over me.
பாவம் ஆளுகை செய்யும் என்று சொல்வான்.
What is the proof you are under grace?
நீ கிருபைக்கு கீழாய் இருக்கிறாய் என்பதற்கு நிரூபணம் என்ன?
Sin does not rule over me.
பாவம் என்னை ஆளாது.
It is as simple as 2 plus 2 is 4.
2 கூட்டல் 2 நான்கு என்பதை போல எளிதான காரியம்.
Just from this one verse,
இந்த ஒரு வசனத்திலிருந்து,
sin cannot rule over you because you are not under law but under grace.
பிரமாணத்துக்கு கீழாமல் கிருபைக்கு கீழா இருக்கிறபடினாலே பாவம் உன்னை ஆளாது.
You need to understand this very clearly.
இதை தெளிவாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We say, oh well, what to do? We keep on sinning because we are weak in our flesh.
நம்முடைய மாம்சத்திலே பலவீனமாக இருக்கிறோம், ஆகவே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்வது என்று நாம் சொல்லுகிறோம்.
Don't say that anymore.
இனிமேலும் அப்படி சொல்ல வேண்டாம்.
Say, sin is ruling over me because I am not under grace.
நான் கிருபைக்கு கீழா இல்லாதபடினாலே பாவம் என்னை ஆளுகை செய்கிறது என்று சொல்லுங்கள்.
I am living under law.
நான் பிரமாணத்துக்கு கீழாக வாழுகிறேன்.
What does it mean to live under the law?
பிரமாணத்துக்கு கீழாக வாழ்வது என்றால் என்ன?
I hear the commandments. You should not get angry.
கோபப்படக்கூடாது என்கிற கற்பனையை கேட்கிறேன்.
That is one law.
அது ஒரு பிரமாணம்.
You shall not lust after women. Another law.
ஸ்திரீயை இச்சியாதிருப்பாயாக. இன்னொரு பிரமாணம்.
You must always speak the truth.
எப்பொழுதுமே சத்தியத்தை உண்மையை பேச வேண்டும்.
You must love your enemies.
உன்னுடைய சத்துருவை நேசிக்க வேண்டும்.
When you pray, you must not seek honor.
நீ ஜெபிக்கும் பொழுது கனத்தை தேடக்கூடாது.
When you give any money, your left hand must not know what your right hand does.
பணத்தை கொடுக்கும் பொழுது வலது கைக்கு வலதுக்கு கொடுப்பது இடது கை அறியாது இருக்க கடவுது.
You must not love money.
பணத்தை நேசிக்க கூடாது.
You must not be anxious.
கவலைப்படக்கூடாது.
You must not judge others.
மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது.
Have I given you 10 commandments?
நான் 10 கற்பனைகள் கொடுத்து விட்டேனா?
I did not count, but it's very easy to make 10 commandments in the New Testament.
நான் என்னவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகளை கொடுப்பது மிகவும் எளிது.
These are all from New Testament, not Old Testament.
இவையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட காரியங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அல்ல.
Matthew 5, 6 and 7.
மத்தேயு 5, 6, 7.
And you hear those commandments many times in the church.
நீங்கள் இப்படிப்பட்ட கற்பனைகளை பல சமயங்களிலே சபையிலே கேட்கிறீர்கள்.
And you say, I'm going to keep it.
நான் இப்பொழுது அதை கைக்கொள்ள போகிறேன்.
And year after year after year you fail.
எத்தனையோ ஆண்டுதோறும் 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 நீங்கள் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
Even though you have been in CFC so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் CFC ல இருந்தாலும் கூட.
Why?
ஏன்?
What is the reason?
காரணம் என்ன?
According to this verse, you are still under the law.
இந்த வசனத்தின்படி நீங்கள் இன்னுமாய் பிரமாணத்தின் கீழே இருக்கிறீர்கள்.
The crying, this same spirit people had in the Old Testament which tried to keep the commandments.
இதே ஆவிய பழைய ஏற்பாட்டிலேயும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாத முயற்சி செய்தார்கள்.
We need to understand what it means to come under grace.
கிருபைக்கு கீழாய் வருவது என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
There is only one proof that you are really under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு நிரூபணம் தான் இருக்கிறது.
Sin does not rule over you.
பாவம் உங்களை ஆளாது.
If you slip into sin, it will be very rarely.
நீங்கள் எப்போதாவது பாவத்தில் விழுந்தால் அது மிகவும் அரிதாய் இருக்கும்.
You will immediately come out of it.
உடனடியாக அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள்.
We can compare it to a child who has not yet learned how to walk.
எப்படி நடப்பது என்று இன்னும் கற்றுக்கொள்ளாத ஒரு குழந்தைக்கு ஒப்பிடலாம்.
Always falling.
எப்பொழுதுமே விழுந்து கொண்டே இருக்கிறது.
Now, 9-month-old child will fall more frequently than 11-month-old child.
9 மாத குழந்தை 11 மாத குழந்தையை காட்டிலும் அடிக்கடி அதிகமாக விழுந்து கொண்டே இருக்கும்.
And 11-month-old child will fall more frequently than a 1-year-old child.
ஒரு வயது குழந்தையை காட்டிலும் 11 மாத குழந்தை அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கும்.
But they are not able to walk steadily on their own on the road.
ஆனால் சாலையில் இன்னும் அவர்கள் நிதானமாய் நடக்க தெரியவில்லை.
That is a picture of many believers.
அநேக விசுவாசிகளுடைய காட்சி இப்படி தான் இருக்கிறது.
Some falling very frequently, some falling now and then.
சிலர் அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் இப்பவும் அப்பமாய் விழுகிறார்கள்.
They are trying, they are sincerely trying to keep the law.
அவர்கள் பிரமாணத்துக்கு கை கொள்ள முடியாத உண்மையாலுமே முயற்சிக்கிறார்கள்.
Do you know that the Pharisees sincerely tried to keep the law?
பரிசேயர்கள் அவர்கள் பிரமாணத்துக்கு கை கொள்ள வேண்டும் என்று உண்மையால் விரும்பினார்கள் என்று தெரியுமா?
But the result was they judged others and said, you're not keeping the law like me.
அவருடைய விளைவு என்னவென்றால், நீ என்னை போல பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லி மற்றவர்களை அவர்கள் நியாயந்தீர்த்தார்கள்.
That is not, it's very easy to make a New Testament law and live under that.
ஒரு புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களை ஏற்படுத்தி அதற்கு கீழாய் வாழ்வது எளிது.
So we need to see how serious sin is, then only we will avoid it.
எவ்வளவு கொடிய தன்மை உள்ளது பாவம் என்பதை பார்த்தால் தான் நாம் அதை தவிர்க்க முடியும்.
To me there are two clear pictures in the Bible of how serious sin is.
பாவம் எவ்வளவு கொடியது என்பதை காண்பிப்பதற்கு சித்தரிப்பதற்கு இரண்டு காட்சிகள் வேதத்தில் இருக்கிறது.
Sometimes if we just sin one or two times, we think that's not serious.
சில ஒரு முறை இரண்டு முறை பாவம் செய்து விட்டு அது அவ்வளவு கொடியது அல்ல என்று எண்ணுகிறோம்.
Or I spoke one rude word to that person. Not serious, I just once in, I spoke one rude word.
நான் கடுமையான வார்த்தைகளை ஒரு நபரத்திலே பேசிவிட்டேன் ஒரு முறை இரண்டு முறை அவ்வளவு அது கொடிய காரியம் அல்ல என்று எண்ணுகிறோம்.
Is that not serious?
அது கொடியது அல்லவா?
Because what does the Bible say?
வேதம் என்ன சொல்கிறது?
See, let me read this verse to you in Colossians 4.
கொலோசியர் 4 அதிகாரம்
verse 6.
ஆறாம் வசனம்.
Jesus said, if you love me, keep my commandments.
என்னை என்ன அன்பு கொண்டால் என் கற்பனைகளை கைக்கொள்வாயாக என்று இயேசு
சொன்னார். When he was on earth, he gave commandments from his own mouth.
அவர் இந்த பூமியில் இருந்தபொழுது தம்முடைய சொந்த வாயினாலே அவர் கட்டளைகளை கொடுத்தார்.
After he went to heaven, he still gave commandments through the Holy Spirit.
பரத்துக்கு சென்ற பிறகு மீண்டுமாய் அவர் பரிசுத்தாவியின் மூலமாக தேவப்பிள்ளையின் மூலமாக கட்டளைகளை கொடுக்கிறார்.
And here's one of them, Colossians 4:6.
கொலோசியர் 4:6 இங்கே பார்க்கிறோம். அவைகளில் ஒன்று,
Let your speech always be with grace.
உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்கட்டும்.
And Jesus uses an example, seasoned with salt.
உப்பால் சாரமேறினதா இருக்கும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தையும் பயன்படுத்துகிறார்.
Compares grace to salt.
உப்புக்கு உப்பை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
He compares grace to salt.
கிருபையை உப்போடு ஒப்பிடுகிறார்.
And he says, just you know, if somebody, you invite somebody for a meal.
நீங்கள் யாரையாவது வீட்டில் விருந்துக்கு கூப்பிடுகிறீர்கள்.
You will definitely not give him a food which has no salt in it.
உப்பு இல்லாத ஆகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டீர்கள்.
You yourself, you put a little bit of that food into your mouth and say, hey, what type of food is this? No salt in it.
கொஞ்சம் சாப்பாடை வாயிலே நீங்கள் ருசி பார்க்கல், என்ன உப்பே இல்லை என்று சொல்கிறீர்கள்.
All of us in India, poorest people, we eat food with salt.
இந்தியாவில் எல்லா மக்களும் ஏழைகளும் கூட உப்போடு கூட தான் சேர்த்து ஆகாரத்தை சாப்பிடுகிறார்கள்.
That is why God has made salt so cheap. You don't have to be rich to have salt.
ஆகவே தான் அவர் உப்பை விலை குறைவாக ஆண்டு உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் உப்பை வாங்குவதற்கு பணக்காரர்கள் இருக்க தேவையில்லை.
And so when you speak, it's like offering a person a meal.
நீங்கள் பேசும் பொழுது ஒருவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறீர்கள்.
Yeah, you're saying some words to a brother.
நீங்கள் ஒரு சகோதரனுக்கு சில வார்த்தைகளை சொல்கிறீர்கள்.
Or your sisters are speaking some words to a sister.
சில சகோதரிகள் சில சகோதரத்திலே சில வார்த்தைகளை சொல்கிறார்கள்.
Or you're speaking some words to your children.
அல்லது பிள்ளைகளிடத்தில் சில வார்த்தைகளை பேசுகிறீர்கள்.
It's like offering some food to them.
அது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது போல.
Do you offer food without salt?
உப்பு இல்லாமல் சாப்பாடு கொடுப்பீர்களா?
Have you ever done that anytime? Even you
put out even எளிய மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதாவது கொடுத்திருக்கிறீர்களா?
Any of your sisters cook food without using salt at all?
உப்பு இல்லாமல் யாராவது நீங்கள் சாப்பாடு சமைப்பீர்களா?
That is only for people who are sick, who can't eat salt. A healthy person loves to have food with salt.
பத்தியம் இருக்கிற வியாதிப்பட்டவர்களுக்கு தான் உப்பு இல்லாமல் கொடுப்போம். ஆனால் ஆரோக்கியமான ஒரு நபருக்கு உப்போடு கூட தான் சாப்பாடு கொடுப்போம்.
And so, every one of you in this new year, think of your speech to others, even at home.
ஆகவே இந்த புது ஆண்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் வீட்டிலே நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள்.
Think of it like offering a plate of food to your husband or to your wife or to your children.
உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு தட்டிலே நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறதை போல நீங்கள் பேசுவதை எண்ணி பாருங்கள்.
Every time, please remember what I said today.
இன்றைக்கு நான் சொல்லுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும்
throughout this year, whenever you speak, please remember what Brother Zach said.
இந்த ஆண்டு முழுவதுமாக நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் சகோதரர் ஜாக் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Is there salt in this speech I'm giving to
people? நான் கொடுக்கக்கூடிய இந்த பேச்சிலே உப்பு இருக்கிறதா?
To this person,
இந்த நபருக்கு கொடுக்கிறேனே.
What is grace? What is salt? Grace.
உப்பு என்றால் என்ன? அதான் கிருபை.
That means, is there some grace in these words I'm speaking?
இப்போ நான் பேசுறேனே இந்த வார்த்தைகளிலே கிருபை இருக்கிறதா?
So what do you do if you, you know, all, I don't know much about the kitchen, but my guess is that all women who cook in the kitchen will take a spoon of that and taste. Is there salt there or not?
எனக்கு சமையலறையில் அவ்வளவு அனுபவம் இல்லை, ஆனால் சமைக்கிற எல்லா ஸ்திரீகளுமே உப்பு இருக்கிறதா என்று சொல்லி சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே வாயில வைத்து பார்ப்பார்கள்.
In a curry or anything you make.
கூட்டு செய்தால் எதை செய்தாலும்
எவ்ரி டே
ஒவ்வொரு நாளும் உப்பு போட மறந்துட்டேனா அது உப்பு இருக்காங்க என்று சொல்லி நாம் கேட்டு அதை சுவைத்து பார்ப்போம்.
You follow the same test, brothers, sisters, young people, in your speech.
சகோதரனே சகோதரியே இளம் பிள்ளைகளே ஒவ்வொருவரும் நீங்கள் பேசும்பொழுது இதை சுவைத்து பாருங்க.
He said, here, put salt in your speech.
உடைய பேச்சிலே உப்பை போடுங்கள் என்று சொல்கிறார்.
And that is grace.
அதான் கிருபை.
So, just like you taste the food you offer to see if there's salt in it, after you have spoken to somebody, go and examine yourself.
ஆகவே ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது அதில் உப்பு இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பது போல ஒரு நபரிடத்தில் பேசின பிறகு அதில் கிருபை இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள்.
Ask yourself, I spoke to that person today.
Was that நீங்களே கேட்டு பாருங்கள், நான் இந்த நபரிடத்தில் பேசினேனே?
Was there grace in the way I spoke to him?
நான் பேசின விதத்தில் கிருபை இருக்கிறதா?
Was there grace in the way I spoke to my husband or to my wife?
என்னுடைய கணவன் இடத்திலே மன்னன் இடத்திலே பேசின விதத்திலே கிருபை இருக்கிறதா?
You say you mean we have to keep on checking it like that every time.
ஒவ்வொரு முறையும் இப்படியே சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா?
You go and ask your wife who cooks in the kitchen. She keeps on checking in every day.
மன்னன் இடத்திலே போய் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சமைக்கும் பொழுதும் உப்பு இருக்கிறதா என்று ருசி பார்த்து தான் டேஸ்ட் பண்ணி தான் அவர்கள் சமைக்கிறார்.
He doesn't say yesterday I checked it, so no need to check today.
நேத்து நான் உப்பு பார்த்துட்டேன்ல, இன்னைக்கு சாப்பாடு உப்பு பார்க்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுவதில்லை.
Yesterday was for yesterday's food.
நேற்றே சாப்பாடு ருசி பார்த்தது நேற்று சாப்பாட்டுக்கு.
Maybe you spoke with grace yesterday, but are you speaking with grace today?
ஒருவேளை நேற்று கிருபையோடு கூட வார்த்தைகளை பேசினீர்கள், இன்றைக்கு அப்படி பேசுகிறீர்களா?
I tell you, this year will be a revolutionary different year for you if you take this exhortation seriously.
இந்த புத்திமதியை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொண்டால் இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு அசாதாரணமான வருடமாக இருக்கும்.
It will be the best year you have ever had in your Christian life.
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுவரை வாழ்ந்ததிலே இதுதான் சிறந்த ஆண்டாக இருக்கும்.
I'm not giving you 10 15 exhortations.
நான் 10 15 புத்திமதிகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஒன்றுதான்.
Let your speech always be with grace.
உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததாக இருக்கட்டும்.
Let your any email you write or any letter you write, let it always have grace.
நீங்கள் அனுப்புகிற எந்த மின்னஞ்சலா இருந்தாலும் எந்த கடிதமா இருந்தாலும் அது எப்பொழுதும் அதில் கிருபை இருக்கட்டும்.
God is a God of grace.
தேவன் கிருபையின் தேவன்.
It is in grace that he blesses us.
அந்த கிருபையினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
And it is in grace that he disciplines us also.
கிருபையினாலே அவர் நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார்.
Don't think grace means just bless, 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 bless. No, with no discipline.
கிருபை என்று சொன்னால் சிட்சை இல்லாதபடி ஆசீர்வாதம் 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 என்று மட்டும் என்ன வேண்டாம்.
You'll be spoiled if you don't have
any. நீங்கள் கெட்டு விடுவீர்கள்.
If God doesn't discipline in your life, you'll be spoiled.
தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிட்சிக்காவிட்டால் நீங்கள் கெட்டு போவீர்கள்.
You know, I have seen some children grow up in some CFC families.
சில CFC குடும்பங்களிலே பிள்ளைகள் வளர்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
From childhood they've been in a CFC church and heard the message so many times.
சிறு பிராயம் முதல் சிஎஃப்சில இருந்து செய்திகளை கேட்டு கேட்டே வளர்ந்திருக்கிறார்கள்.
But they have gone astray as they grew up.
ஆனால் வளரும் பொழுது அவர்கள் வழிவிலகி போய்விட்டார்கள்.
They have no interest in being in the church in which their father has been so many years.
எத்தனை ஆண்டுகளாக தாப்பன் இருந்த அதே சிஎஃப்சி சபையில் இருப்பதற்கு அவருக்கு மனமில்லை.
Why is that?
ஏன் அப்படி?
Every parent must ask themselves, why is my son, my daughter not interested in being in my church?
என்னுடைய மகனோ மகளோ ஏன் சபையில் இருப்பதற்கு விருப்பமில்லை என்று ஒவ்வொரு பெற்றோரும் தங்களை தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும்.
Maybe I did not give them food with salt in the house.
ஒருவேளை வீட்டிலே சாப்பாடு கொடுக்கும்போது உப்பு இல்லாமல் கொடுத்து விட்டேன்.
That means two things.
இரண்டு காரியங்கள்.
I must encourage my children and I must discipline my children.
இந்த பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்த வேண்டும், அதே சமயத்தில் அவர்களை சிட்சிக்க வேண்டும்.
I find there's a great shortage of that in many many parents.
அநேக பெற்றோர்களிடத்திலே இது மிகவும் குறைவாக இருக்கிறது.
Let's just look at these two things. Encouragement and discipline.
உற்சாகமூட்டுதல், சிட்சித்தல்.
Can you think of when was the last time you spoke a word of encouragement to your child?
உங்களுடைய பிள்ளையினிடத்திலே உற்சாகத்தின் வார்த்தையை பேசினது கடைசியாக எப்பொழுது என்று எண்ணி பார்க்க முடியுமா?
To say, my son, my girl, I'm so proud of you.
என்னுடைய மகனே என்னுடைய மகளே உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன்.
I'm so happy you did that.
நீ இதை செய்தபடினால எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
I'm so happy that you helped your younger brother or sister.
உன்னுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ உதவி செய்தாயே, அதற்காக ரொம்ப மகிழ்ச்சி.
I'm so happy that you came to help mommy or daddy in this work.
அப்பா அம்மாவுக்கு வேலையில உதவி செய்தபடினாலே ரொம்ப சந்தோஷம் என்று சொல்கிறேன்.
You ever speak to your children like that?
இது போல பிள்ளைகளிடத்தில் பேசி இருக்கிறீர்களா?
That is encouragement.
அதுதான் உற்சாகம்.
Grace also disciplines.
கிருபை அதே சமயத்தில் சிட்சிக்கிறது.
God is a God of all grace.
தேவன் சகல கிருபையும் பொருந்தின தேவன்.
And that means encouragement and discipline.
அவருடைய பொருள் என்ன என்றால் உற்சாகப்படுத்துவார், சிட்சிப்பார்.
That is the balance we need to have with bringing up our children.
நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே இந்த சமநிலை நமக்கு இருக்க வேண்டும்.
Put your arm around them, encourage them.
கையிலே அவர் தோளிலே கையை போட்டு அவர் உற்சாகப்படுத்துங்கள்.
Even if they are 30, 40 years old.
30, 40 வயதா இருந்தாலும் சரி.
You are their father, you are their mother. You must do that.
அவருடைய தாப்பா, அவருடைய தாய்.
You must show them that you love them.
நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும்.
Not only when they are 1 year old.
ஒரு வயதா இருக்கும் பொழுது மட்டுமல்ல.
Particularly when they go through those difficult teenage years, 13
குறிப்பாக 13 பருவத்திலே கடினமான பருவத்தை அவர் தாண்டி செல்லும் பொழுது.
From 13 to 20, those are difficult years for many young people.
13-20 வயது வரை வாலிபர்களுக்கு கஷ்டமான காலம்.
Encourage your children.
உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள்.
And discipline them.
அதே சமயத்திலே சிட்சியுங்கள்.
Discipline them does not mean hit them.
சிட்சிப்பது என்றால் அவளை அடிப்பது என்று அர்த்தம் அல்ல.
Make it clear to them that you expect them to obey you.
உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர்களிடத்தில் தெளிவாய் சொல்லுங்கள்.
You know, sometimes I used to discipline my children by saying, today you can't go and play cricket.
சில சமயத்தில் என் பிள்ளைகளிடத்தில் இப்படி நான் சிட்சிப்பேன், இன்றைக்கு நீ கிரிக்கெட் விளையாட போக கூடாது என்று சொல்லுவேன்.
You are looking forward to it, but you misbehave, so go and lie down in your bed, you can't play today.
நீ இன்றைக்கு தவறாய் நடந்து கொண்டாய், ஆகவே நீ படுக்கையில் போய் படுத்துக்கொள், நீ
விளையாடக்கூடாது என்று சொல்வேன்.
அவளை அடிக்க வேண்டும் என்று தேவையில்லை, பல விதங்களிலே அவர்களை சிட்சிக்கலாம்.
But if your children do not learn to respect you, you will lose them.
உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்களை இழந்து விடுவீர்கள்.
It's no use just giving them all the teaching in the church. They all know all the stories in the Bible.
சபையில் உள்ளதான எல்லா போதனையும் கொடுப்பதிலே பிரயோஜனம் இல்லை. அவர்கள் வேதத்துள்ள காரியங்களை மறந்திருக்கிறார்கள்.
They must grow up to be godly.
தேவபக்தி உள்ளவர்களாய் வளர வேண்டும்.
So that they need grace.
அதற்கு அவர்களுக்கு கிருபை தேவை.
So let me tell you something about sin.
பாவத்தை குறித்து நான் சில காரியங்களை சொல்லட்டும்.
Two pictures of sin.
பாவத்தை குறித்து இரண்டு காட்சிகள்.
Show us how serious sin is.
பாவம் எவ்வளவு கொடிது என்பதை காண்பிக்கிறது.
Then only we can understand grace properly.
அப்பொழுது மட்டுமே கிருபையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.
In first of all, in Genesis 3, Adam, you know the story, we don't have to go there. Adam and Eve sinned once.
உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். ஆதாம் ஏவாள் ஒருமுறை பாவம் செய்தார்கள்.
And God said, get out of my presence. You cannot come back into my presence.
என்னுடைய சமூகத்தை விட்டு போ, நீ மீண்டும் என் சமூகத்துக்கு வர முடியாது என்று சொல்லி அவர்களை விரட்டி விட்டார்.
Did he give them a second chance?
அவர்கள் இரண்டாவது தருணத்தை கொடுத்தாரா?
You know, in the world they say, please give him a second chance.
உலகத்திலே இரண்டாவது தருணத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள்.
Yeah, in the world many times we try to give people a second chance, that's good.
இந்த உலகத்திலே நாம் மக்களுக்கு இரண்டாவது தருணத்தை கொடுக்கிறோம், அது நல்லதுதான்.
But when it came to sin, God did not give Adam and Eve a second chance. Please remember that.
பாவம் என்று வரும்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டாம் தருணம் கொடுக்கப்படவில்லை, தேவன் கொடுக்கவில்லை. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The Lord said, if you disobey me and eat that tree, you will surely die.
நீ எனக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தால் நீ கண்டிப்பாக சாவாய் என்று சொன்னார்.
And death means your connection with God is lost.
மரணம் என்பது தேவனோடு கூட உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது.
It's like the wire that connects the plug point to the bulb.
பிளக் பாயிண்ட்ல இருந்து அந்த பல்புக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த வயரை போல, மின் கம்பியை போல.
And if that wire is broken, the light is gone.
அந்த மின் கம்பி அது துண்டிக்கப்பட்டு விட்டால் அந்த விளக்கு எரியாது.
It doesn't have a big break. One small break is enough. The light goes off.
பெரிய துண்டிப்பு தேவையில்லை, சிறிய துண்டிப்பு இருந்தால் போதும், மின் விளக்கு அணைந்துவிடும்.
That's what happened to Adam and Eve.
இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது.
The light went out of their life because they disobeyed God once.
ஒரே ஒரு முறை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன அப்படினாலே அவருடைய வாழ்க்கையில் இருந்தது அந்த ஒளி போய்விட்டது.
Please meditate on that to see how serious one sin is.
ஒரு பாவம் எவ்வளவு கொடிது என்பதை அறிந்து கொள்ள முடியாத தயவு செய்து இதை தியானியுங்கள்.
One thing that you did contrary to God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் செய்த ஒரு காரியம்.
Not two, one thing.
இரண்டல்ல ஒரு காரியம்.
Do you believe that one thing is enough to cut off your relationship with God?
தேவனோடு கூட உள்ள உங்களுடைய உறவை முறித்து விடுவதற்கு ஒரு பாவம் போதும் என்று உங்களுக்கு தெரியுமா?
I don't think most of you believe it.
நீங்கள் அநேகர் அதை விசுவாசிப்பதே என்று நான் விசுவாசிக்கிறீர்கள் என்னவில்லை.
That is why you take sin so lightly.
ஆகவேதான் பாவத்தை இலகுவாய் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
That's why God cannot lead you into grow in grace.
ஆகவேதான் உங்கள் கிருபையிலே நீங்கள் வளர்வதற்கு தேவன் அனுமதிக்க முடியவில்லை.
If grace is the power by which we overcome sin,
கிருபை என்பது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்றால்,
then as we read in 2 Peter 3, grow in grace.
நாம் 2 பேதுரு 3 அதிகாரத்திலே வாசித்தது போல கிருபையிலே வளருங்கள்.
That means we will get more and more victory over sin as each year goes by.
ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்ல 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 அதிகமாக பாவத்தின் மேல் வெற்றி அடைந்து கொண்டே போவோம்.
Every year when we come to the end of a year we must examine ourselves.
ஒரு ஆண்டின் முடிவிலே வரும்பொழுது நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும்.
Like they have final examination in the schools, in our children's schools.
நம்முடைய பிள்ளைகளுடைய பள்ளியிலே இறுதி தேர்வை போல.
In the final examination they test, have you understood all that you studied this year?
இறுதி தேர்விலே இந்த ஆண்டு படித்த எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டீர்களா என்பதை சோதித்து பார்க்கிறார்கள்.
Are you ready to be promoted to the next standard?
அடுத்த ஆண்டுக்கு உங்களை தேர்ச்சி பெற செய்வார்கள்.
We must also examine ourselves at the end of a year.
நாமும் வருடத்தின் முடிவிலே நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும்.
Have I grown in grace during this last one year, 2021?
கடந்த 2021 ஆண்டிலே நான் கிருபையிலே வளர்ந்திருக்கிறேனா?
Can you think of some sins that you overcame in this last one year?
கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் மேற்கொண்ட ஒரு பாவத்தையாவது நினைத்து பார்க்க முடிகிறதா?
If you go to your child and ask him, can you tell me something you learned in mathematics this year, last year?
உடைய பிள்ளையிடத்திலே போய் கடந்த ஆண்டு நீ கல்வியிலே ஸ்கூல்லே படித்ததான கணக்கு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டால்,
did you learn something?
ஏதாவது நீ கற்றுக்கொண்டாயா என்று கேட்டால்,
something new this year.
இந்த ஆண்டு புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டாயா?
He'll tell you, this last year I learned this in mathematics which I did not know in 2020.
2020 ஆண்டு எனக்கு தெரியாத இந்த காரியத்தை நான் 2021 ஆண்டு கற்றுக்கொண்டேன் என்று உங்கள் மகன் சொல்வான்.
And at the end of this year he tell you, this is what I learned in 2022 which I did not know in 2021.
இந்த ஆண்டின் முடிவிலே 2021 ஆண்டு தெரியாத காரியம் இதை நான் இந்த ஆண்டு கற்றுக்கொண்டேன் என்று சொல்வான்.
That is how you know your child is learning something in school.
இப்படி தான் உங்கள் பிள்ளை பள்ளியில் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்கிறான் என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
Now we need to ask ourselves that question.
இப்பொழுது அதே கேள்வி நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும்.
My dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
please ask yourself this question.
இந்த கேள்வி உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Tell me one sin that you conquered in the last one year.
கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் மேற்கொண்ட ஒரு பாவத்தை சொல்லுங்கள்.
Grumbling,
குறை சொல்லுதல்.
Complaining,
முறுமுறுத்தல், குறை சொல்லுதல்.
Criticizing others,
மற்றவர்களை விமர்சித்தல்.
Or love of money,
பண ஆசை.
Or anxiety,
கவலை.
Or inwardly judging others,
உள்ளாக மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது.
Or lusting after women,
அல்லது ஸ்திரீகளை இச்சிப்பது.
Or anger,
அல்லது கோபம்.
Think, can you think of something which you overcame in this last one year?
கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் மேற்கொண்ட ஒரு காரியத்தை நினைவுகூர முடிகிறதா?
Which you were defeated in previous years.
கடந்த ஆண்டுகளிலே அவைகளிலே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள்.
If you don't take stock of yourself, you will never come to a life of victory.
நீங்கள் உங்களை நீங்களே கணக்கு சரிபார்க்காவிட்டால் வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே வரவே முடியாது.
The devil will keep you going round and round in the same place.
ஒரே இடத்திலே சுற்றி கொண்டே இருக்க முடியாது. சாத்தான் உங்களை அனுமதித்து விடுவான்.
You can be so active, going to meetings, reading the Bible, singing, everything.
கூட்டத்துக்கு போகிறீர்கள், பாடல் பாடுகிறீர்கள், எல்லா காரியமும் செய்கிறீர்கள், ஒரு
but
சுற்றுகளை சுற்றி கொண்டே இருப்பீர்கள்.
Like going round and round in a circle, at the end of the one year you are in the same place.
நீங்கள் அதை சுற்றி 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 வந்து அந்த ஒரு இடத்தின் முடியலே அதே இடத்துல இருப்பீர்கள்.
And the children of Israel were in the wilderness. At the end of every year they were still in the wilderness.
வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலேயும் அதே இடத்துல தான் இருந்தார்கள்.
So we must take sin seriously if you want to understand the grace of God.
ஆகவே தேவனுடைய கிருபையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பாவத்தை நீங்கள் பொறுதாய் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
One sin God cut off Adam.
ஒரு பாவம் தேவன் ஆதாமோடு உள்ள உறவை துண்டித்து விட்டார்.
And one sin is enough to send you to hell.
ஒரு பாவம் போதும் உங்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கு.
You ask yourself, how many sins do you have to commit to go to hell?
நரகத்துக்கு போவதற்கு எத்தனை பாவங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
You know the answer, one.
பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாவம்.
Adam was put out of God's presence and he was on his way to hell immediately.
ஆதாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டான். உடனடியாக நரகத்துக்கு போகிற பாதையில ஆதாம் இருந்தார்.
For how many sins?
எத்தனை பாவங்களுக்காக?
One.
ஒன்று.
Meditate on that.
இதிலே தியானியுங்கள்.
The second picture we have to see the seriousness.
இருக்கக்கூடிய இரண்டாவது காட்சி.
To see the seriousness of sin.
பாவத்தினுடைய கொடிய தன்மையை விளங்கிக் கொள்வதற்கு.
Is the cross of Calvary.
கல்வாரி சிலுவை.
Where sin is so serious that God himself has to come as a man and die and face eternity in hell in those 3 hours to forgive my sin.
தேவனே மனிதனாக வந்து அவர் சிலுவிலே மரித்து நரகத்தை அவர் அனுபவித்து என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் அப்படி செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த அளவுக்கு பாவத்தினுடைய தன்மை கொடிதா இருந்தது.
You know, Jesus spoke about hell as flames of fire and which never dies and worms that never stop biting you.
நரகத்திலே அக்கினி அவிந்து போவதில்லை, புழி புழு சாவதில்லை என்று நாம் பூச்சிகள் அழிந்து போவதில்லை என்று வாசிக்கிறோம். இயேசு அப்படி விளக்கி இருக்கிறார்.
But those are all pictures.
இவையெல்லாம் ஒரு பட காட்சிகள்.
Because it's very difficult to describe hell.
நரகத்தை விவரிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது.
Particularly he was speaking to people who did not have the Holy Spirit in the Gospels.
குறிப்பாக சுவிசேஷங்களிலே அபிஷேகத்தை பெறாத மக்களிடத்தில் இயேசு பேசும்பொழுது அதை விவரிப்பது கடினமாக இருக்கிறது.
The people whom Jesus spoke to in Israel, nobody had the Holy Spirit.
இயேசு பேசின அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
That was only on the day of Pentecost that people started receiving the Holy Spirit.
பெந்தேகோஸ்தே நாளிலே தான் மக்கள் அபிஷேகத்தை அதற்கு பிறகு பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
Jesus is speaking to people who don't have the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மக்களிடத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தார்.
He can't explain hell to them.
அவர்களுக்கு நரகத்தை விவரிக்க முடியாது.
So he talks about fire that never dies out and worms that keep on biting you.
அவிந்து போகாத அக்னி, அங்க புழுக்கள் சாவதில்லை என்று சொல்கிறார்.
But when we come into the New Testament after the day of Pentecost.
ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு என்று வரும்பொழுது.
We understand hell means to be separated from God.
நரகம் என்பது தேவனை விட்டு உள்ள பிரிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
That is worse than burning in a fire for thousands and hundreds of thousands of years.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டு நரகத்திலே அக்கினிலே வேவதைக்கு வேகுவதை பார்க்கலாம். கொடியது என்பது தேவனை விட்டு பிரிந்திருப்பது.
That is worse than being bitten by worms for 100,000 of years.
நூற்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் புழுக்களினாலே கடிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பதை காட்டிலும் மோசமானது.
We don't understand that separation from God is a terrible thing.
தேவனை விட்டு பிரிந்திருப்பது என்பது பயங்கரமான காரியம். அதை நாம் விளங்கிக் கொள்வதில்லை.
Even Jesus was the purest person who walked on the earth.
இந்த பூமியிலே நடந்தவர்களில் மிகவும் தூய்மையானவர் இயேசு.
When he experienced hell on the cross for 3 hours.
அவர் 3 மணி நேரம் அந்த நரகத்தை சிலுவையில் அனுபவித்த பொழுது.
He cried out, my God, why have you forsaken me?
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தேவனை பார்த்து கதறினார்.
The man who had never sinned once in his life.
தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட பாவம் செய்யாத ஒரு மனிதர்.
When he faced hell on the cross for 3 hours, he said, why have you forsaken me, O God?
3 மணி நேரம் நரகத்தை அந்த சிலுவையில் அனுபவித்த பொழுது, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர் என்று கதறினார்.
Then everybody who's in hell is crying out like that. You have forsaken me, God.
நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படித்தான் கதறுகிறார்கள். தேவனே, என்னை விட்டு விட்டீரே.
Why did Jesus have to suffer that?
ஏன் இயேசு அப்படி பாடுபட வேண்டியதா இருந்தது?
Only because of sin.
பாவத்தின் முகாந்திரமாய் மட்டுமே.
He did not experience hell to heal our sicknesses.
நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவதற்காக அவர் நரகத்தை அனுபவிக்கவில்லை.
He could heal sicknesses on earth without experiencing hell.
இந்த பூமியிலேயே அவர் நரகத்தை அனுபவிக்காமலேயே சுகமாக்க முடியும்.
He experienced hell to forgive our sins.
நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாக அவர் நரகத்தை அனுபவித்தார்.
Do you know that Jesus had to experience hell to forgive your sins?
உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு நரகத்தை அனுபவிக்க வேண்டியதா இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
That's one of the first things God showed me when I was born again.
நான் மறுபடியும் பிறந்த பொழுது தேவன் காண்பித்த முதலாவது காரியம் இது ஒன்று.
I saw the terribleness of sin to be separated from God and Jesus took it for me.
பாவத்தினுடைய அகோரம் என்பது தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம். இயேசு அதை அனுபவித்தார் என்பதை தேவனுக்கு காண்பித்தார்.
And when you see the seriousness of sin, you will learn to hate it.
பாவத்தின் அகோரத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அதை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள்.
Think of cancer. Nobody loves cancer.
புற்றுநோய் எண்ணி பாருங்கள், யாருமே புற்றுநோயை நேசிப்பதில்லை.
Or leprosy.
அல்லது தொழுநோய்.
A person who's a leper with all his leprous sores oozing out, would you go and shake hands with him and embrace him?
ஒரு தொழுநோய் பிடித்தவர், புண்கள் எல்லாம் பழுத்து காணப்படுகிறது, சீல் உடைந்து கொண்டிருக்கிறது, அவரை நீங்கள் கை கொடுத்து கட்டி பிடிப்பீர்களா?
You will not want to touch him.
அவரை தொடக்கூட விரும்ப மாட்டீர்கள்.
Every one of you.
உங்களில் ஒவ்வொருவரும் யாரா இருந்தாலும்.
Me too.
நானும் அப்படித்தான்.
Because I know that it's so infectious, I can get it.
இது அது பரவிவிடும், ஆகவே அதை நான் அவர்களை போய் தொடும்பொழுது எனக்கு அந்த நோய் பரவிவிடும்.
Do you have the same hatred for sin?
இதே ஒரு வெறுப்பு பாவத்திற்கு மீது இருக்கிறதா?
Then only you will understand the grace of God properly.
அப்பொழுது மட்டுமே நீங்கள் தேவனுடைய கிருபையை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும்.
Before God led me to a life of victory.
வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள தேவனை நடத்துவதற்கு முன்பதாக,
He had to first show me how serious sin is.
பாவம் எவ்வளவு கொடியது என்பதை எனக்கு காண்பிக்க வேண்டியதாக இருந்தது.
And one sin made me deserve hell.
ஒரு பாவம் என்னை நரகத்துக்கு தகுதி உள்ளவனாக்கிவிடும்.
From Genesis 3.
தாதியா 3 அதிகாரம்.
And sin is so bad that even the purest man who walked on the earth, when he took my sin, he had to go to hell.
இந்த பூமியில நடந்த மிகவும் தூய்மையான மனிதர் என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நரகத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது.
Even though God loved him so much.
தேவன் அவரை அவ்வளவாய் நேசித்த பொழுதும் கூட.
God does not love you more than he loved Jesus.
இயேசு நேசித்ததை விட அதிகமாக தேவன் உங்களை நேசிப்பதில்லை.
We sit and the devil says, no, God will not send you to hell. He loves you so much.
பிசாசு என்ன சொல்வான்? தேவன் உன்னை நரகத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டார், தேவன் அதிகமாக உன்னை நேசிக்கிறார் என்று சொல்வார்.
God loved Jesus and he sent him to hell for 3 hours.
இயேசுவை தேவன் நேசித்தார், அவரை நரகத்துக்கு 3.5 மணி நேரம் அனுப்பினார்.
Why?
ஏன்?
Because at that time he was carrying my sin and your sin.
அந்த நேரத்தில் அவர் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டிருந்தார்.
However much the father loved him, he had to send him to hell.
எவ்வளவுதான் தகப்பன் தன்னுடைய மகனை நேசித்தாலும் அவரை நரகத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது.
I wish you would understand the seriousness of sin.
பாவத்தின் அகோரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
The seriousness of getting angry with somebody in your home or in your office.
உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்கள் அலுவலகத்திலேயோ யார் மீதாவது கோபப்படுவதனுடைய அகோர தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
Seriousness of looking at a woman with lust.
இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கக்கூடியதான அந்த அகோரத்தை பார்க்க வேண்டும்.
The seriousness of having an unforgiving attitude towards somebody who hurt you.
உங்களுக்கு தீமை செய்தவர்கள், புண்படுத்தினவர்களை மன்னிக்க முடியாத ஒரு மனப்பான்மை.
You say he hurt me, I can't forgive him.
அவர் என்னை வேதனைப்படுத்தி விட்டார், நான் அவரை மன்னிக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்.
Let me tell you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
Jesus said if you don't forgive others, your heavenly father will not forgive you.
மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பரம பிதாவும் உங்கள் பாவங்களை மன்னிக்கவே மாட்டார்.
Matthew 6 and verse 15.
மத்தேயு 6:15.
Read it carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
God has been laying this burden on my heart more and more in the last few months and in the last 1 year.
கடந்த சில மாதங்களாகவும் கடந்த ஒரு வருடமாகவும் தேவன் இந்த பாரத்தை அதிகமாக என்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்.
I think it is because the coming of the Lord is near.
தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே தான் என்று நான் எண்ணுகிறேன்.
That is why this burden has been in my heart.
ஆகவே தான் இந்த பாரம் என் உள்ளத்திலே இருக்கிறது.
God says tell my people to forgive others.
மற்றவர்களை மன்னிக்க முடியாத என்னுடைய ஜனங்களிடத்திலே சொல் என்று சொல்கிறார்.
All of them. Forgive all who have hurt you.
உங்களுக்கு உங்களை புண்படுத்தின எல்லாரையும் மன்னிக்க வேண்டும்.
Matthew 6:15.
மத்தேயு 6:15.
If you do not forgive others, your father will not forgive your sins.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாமல் இருப்பார்.
He said your father.
உங்களுடைய தகப்பன், உங்களுடைய பிதா.
Who is he talking to? Unbelievers or believers?
விசுவாசிகளிலே பேசுகிறாரா, அவிசுவாசிகளிலே பேசுகிறாரா?
He is definitely believers, your father.
உங்களுடைய பிதா என்று சொல்கிறாரே, கண்டிப்பாக விசுவாசிகளிலே பேசுகிறார்.
They are born again people.
மறுபடியும் பிறந்த மக்கள்.
Your father, he is your father.
உங்களுடைய பிதா, அவர்தான் உங்கள் பிதா.
But he won't forgive you.
ஆனால் அவர் உங்களை மன்னிக்க மாட்டார்.
And if you are not forgiven, you will not go to heaven. You will not go into
நீங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே மாட்டீர்கள்.
So, when somebody is cast into hell in the final day,
கடைசி நாளில் யாராவது நரகத்திலே போடப்பட்டால்,
and the angel asks God, why is he sent to hell?
தூதன் ஆண்டவரை பார்த்து ஏன் இவரை நரகத்துக்கு அனுப்பினீர் என்று கேட்டால்,
he was attending CFC every Sunday, he would go to CFC church.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் CFC சபைக்கு வந்தாரே.
Such a good church he went to every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படிப்பட்ட நல்ல சபைக்கு போனாரே.
Angel asks God, why are you sending him to hell?
அந்த தூதன் தேவனை பார்த்து கேட்கிறார், ஏன் இவரை நீ நரகத்துக்கு அனுப்பினீர்?
God says he did not forgive somebody.
ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? அவர் இன்னாரை மன்னிக்கவில்லை.
Kept on, he kept that bitterness in his heart against somebody who cheated him or hurt him.
தன்னை ஏமாற்றினவர்களையோ புண்படுத்தினவர்களையோ மன்னிக்காதபடி அந்த கசப்பை உள்ளத்தில் வைத்துக்கொண்டே இருந்தான்.
And God says, I gave him a Bible which said clearly that I will not forgive him if he doesn't forgive others.
மற்றவளை அவன் மன்னிக்காவிட்டால் நானும் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று தெளிவாய் எழுதப்பட்ட வேதாகமத்தை அவன் கையிலே கொடுத்தேனே.
And I sent my servants to preach that to them regularly.
இதை அவளுக்கு ஒழுங்காக பிரசங்கிப்பதற்கு என்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினேனே.
But they ignored it.
ஆனால் அவர்கள் அதை எல்லாம் தட்டிவிட்டார்கள்.
And God tells the angels, that's why I'm sending that person who was my child to hell for eternity.
ஆகவே தான் என்னுடைய மகனா இருந்த இவனை, மகளா இருந்த இவளை நான் நித்திய நித்தியமாக நரகத்துக்கு அனுப்பினேன். இந்த காரணம் தான் என்று தேவன் சொல்வார்.
Jesus said, heaven and earth will pass away, but my word will not pass away.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தையை ஒழிவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார்.
And what is his word?
அவருடைய வார்த்தை என்ன?
We read it just now.
இப்பொழுதுதான் வாசித்தோம்.
If you do not forgive others, your heavenly father, yes, he is your heavenly father, but he will not forgive you.
நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதா, ஆம் அவர் உங்கள் பிதா தான், அவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்.
Nobody can go to heaven if his sins are not forgiven.
பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது.
Okay, I hope I've given you a picture of how serious sin is.
பாவம் எவ்வளவு கொடிது என்கிற ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டேன் என்று நினைக்கிறேன்.
This is the terrible cancer and leprosy from which God is saving us.
தேவன் நம்மை ரட்சித்து எடுத்ததான ஒரு அகோரமான ஒரு தொழு நோய், அகோரமான ஒரு புற்றுநோய் என்று நான் சொல்வேன்.
That is what grace does.
இதுதான் கிருபை செய்கிறது.
Grace is to keep me away from this filthy leprosy, this filthy cancer.
அசுத்தமான இந்த தொழு நோயிலிருந்தும், கொடூரமான இந்த புற்றுநோயிலிருந்தும் என்னை பாதுகாக்கிறது இந்த கிருபை.
And there is only one condition to get this grace.
இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் உண்டு.
Twice it is written in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறது.
James chapter 4,
யாக்கோபு நான்காம் அதிகாரம்,
and verse 6,
ஆறாம் வசனம்,
God opposes the proud but he gives grace to the humble.
தேவன் பெருமையுள்ள கேட்டிருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
What does it mean that God opposes the proud?
தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
Whenever I read the Bible, I like to think in pictures. It helps me to understand it better.
எப்பொழுதெல்லாம் நான் வேதத்தை வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் காட்சிகளாக என்னுடைய மனதிலே அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன், அப்பொழுதுதான் நான் விளங்கிக் கொள்வேன்.
Jesus spoke in parables.
இயேசு உவமைகளினாலே பேசினார்.
So, God is against the proud means when I'm proud, God comes in front of me and keeps on pushing me back.
தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்க்கிறார் என்று சொன்னால் தேவன் எனக்கு முன்னாக வந்து என்னை பின்னால் தள்ளிக்கொண்டே போகிறார்.
You will not make any progress in your life.
உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய மாட்டீர்கள்.
Progress means overcoming sin.
முன்னேற்றம் என்று சொன்னால் பாவத்தை மேற்கொள்கிறது.
No, you will not overcome sin. You will keep on, God is pushing you back. That's why you cannot overcome sin.
நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது, ஏனென்றால் தேவன் உங்களை பின்னால் தள்ளிக்கொண்டே இருக்கிறார்.
The devil is pushing you back.
பிசாசு உங்களை பின்னோக்கி தள்ளுகிறான்.
The lusts in your flesh are pushing you back.
உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள் உங்களை பின்னால்
தள்ளுகிறது. Top of that, God also is pushing you back.
இதற்கு மேலாக தேவனையும் உங்களை தள்ளுகிறார் பின்னால்.
One reason.
ஒரு காரணம்.
You are proud.
நீ பெருமையா இருக்கிறாய்.
God gives grace to the humble means he comes behind you and pushes you forward.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னே தள்ளுகிறார்.
Then it doesn't matter if the devil or the whole world tries to push me back, I'll go full speed.
பிசாசோ முழு உலகமும் என்னை பின்னோக்கி தள்ளினாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, நான் முன்னோக்கி முழு வேகத்திலே போவேன்.
God almighty God is pushing me, that is the meaning of God gives me grace.
என்றால் சர்வாலமுள்ள தேவன் என்னை பின்னிருந்து முன்னாக தள்ளுகிறார், அதுதான் தேவன் கிருபையை தருகிறார் என்பதற்கு அர்த்தம்.
Imagine if God pushes me forward for 365 days in a year.
ஒரு வருஷத்துல 365 நாட்களும் தேவனை முன்னோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
How many sins I'll overcome by the end of that year?
அந்த வருஷத்தின் முடிவில் எத்தனை பாவங்களை நான் மேற்கொண்டிருக்க முடியும்?
What a lot of progress I'll make in my Christian life because God is pushing me forward all the time.
தேவன் என்னை முன்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறபடினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு நான் முன்னேற்றம் அடைவேன்?
Why is that not happening, dear brothers and sisters?
அருமையான சகோதரர்களே, ஏன் இது நடப்பதில்லை?
Because God sees a pride in you which you don't give up.
நீ விட்டுவிடாத அந்த ஒரு பெருமையை தேவன் வாழ்க்கையில் பார்க்கிறார்.
One of the easiest way to become proud is compare yourself with others.
பெருமை அடைவதற்கு எளிய ஒரு வழி உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள்.
There are elders who can become proud.
பெருமை அடையக்கூடிய மூப்பர்கள் உண்டு.
Who look down on others in their church.
சபையிலே மற்றவர்களை அவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள்.
Let me tell you in Jesus' name.
இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you are not willing to wash the feet of everyone in your church, you are unfit to be an elder.
நீங்கள் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பாதத்தையும் கழுவுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பராக இருப்பதற்கு தகுதியே உங்களுக்கு இல்லை.
If you are not willing to do the lowliest job for any poor brother or sister in your church, you are unfit to be an elder.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மிகவும் தாழ்வான ஒரு வேலையை நீங்கள் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பராக இருப்பதற்கு தகுதி இல்லை.
Then you are not following Jesus.
அப்படியானால் நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை.
Then you are following the devil who wants to go up and up and up and say, I am like a Maharaja here.
நான் மேலே போய் நான் ஒரு மகாராஜாவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பிசாசை போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
There are elders like that.
அது போல மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
They are like Maharajas.
மகாராஜாவை போல இருக்கிறார்கள்.
They rule over people.
அவர்கள் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள்.
They always want the number one place.
அவருக்கு எப்பொழுதுமே முதலாவது இடம் தான் வேண்டும்.
You know, Jesus said how they go to a feast and they want to go and take the chief seat.
அங்கே ஒரு விருந்துக்கு போனால் அங்கே பிரதானமான இருக்கைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை குறித்து இயேசு ரோமிலே சொன்னார்.
If they go to a meeting, they want to be the speakers.
ஒரு கூட்டத்துக்கு போனால் அவர்கள் தான் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Do you have a lust like that?
அது போன்ற ஒரு இச்சை உங்களுக்கு இருக்கிறதா?
Dear brother, do you have a lust to speak in a conference?
ஒரு கான்ஃபரன்ஸிலே பேச வேண்டும் என்ற ஒரு இச்சை இருக்கிறதா உங்களுக்கு?
And you are supposed to be a godly CFC elder.
நீங்கள் தேவபக்தியுள்ள ஒரு CFC மூப்பராக இருக்கிறீர்களா?
And you find a lust in you to be a speaker at a conference.
ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேச வேண்டும் என்றதான ஒரு இச்சை உங்களுக்கு இருக்கிறதா?
Have you seen it?
அதை பார்த்திருக்கிறீர்களா?
Have you seen that cancer inside your heart?
இந்த புற்றுநோய் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
If you don't judge it, it'll kill you.
அதை நீங்கள் நியாயந்தீர்க்காவிட்டால் அது உங்களை கொன்றுவிடும்.
That's why God is pushing you back.
ஆகவே தான் தேவன் உங்களை பின்னால் தள்ளுகிறார்.
Humble yourself.
உங்களை தாழ்த்துங்கள்.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
Jesus said when you go to such a function, go and take the last seat and be happy to be there.
அப்படிப்பட்ட ஒரு விருந்துக்கு போகும்பொழுது நீங்கள் கடைசியிலே உள்ளதான இருக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கே உட்காருங்கள் என்று சொல்கிறார்.
And if they feel that you should go to the front, they'll come and invite you. Yeah, brother, please come and speak here.
அவர்கள் நீங்கள் முன்னால் தான் உட்கார வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் வந்து உங்களை கூப்பிடுவார்கள். ஆம் சகோதரியை வந்து நீங்கள் பேசுங்கள் என்று கூப்பிடுவார்கள்.
But there's such a lust for honor in so many people.
ஆனால் அநேகருக்கு கணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான இச்சை அவ்வளவா இருக்கிறது.
They want to exalt themselves.
தங்களை தாங்களே உயர்த்த விரும்புகிறார்கள்.
Jesus says those who exalt themselves will be humbled.
தங்களை தாங்களே உயர்த்த விரும்புகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார்.
And when grace departs from our life,
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கிருபை விலகும் பொழுது,
you will see there will be no grace in the way you live in your home.
உங்கள் குடும்பத்திலே வாழுகிற விதத்திலே கிருபை இல்லை என்பதை பார்ப்பீர்கள்.
There will be no grace in the way your children grow up.
உங்கள் பிள்ளைகள் வளர்கிற விதத்திலேயும் ஒரு கிருபை இருக்காது.
They will also grow up without grace.
அவர்களும் கிருபை இல்லாமலே வளருவார்கள்.
Because there's no grace in your life.
ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை இல்லை.
So what a need there is for more and more grace that we need to receive this year.
இந்த ஆண்டிலே அதிகமாக கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஒரு பெரிய தேவை இருக்கிறது பாருங்கள்.
Grow in grace means we must receive more and more grace this year.
கிருபையிலே வளருங்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டிலே அதிகமாக கிருபையை நீங்கள் தேட வேண்டும்.
So you need to go before God and say, Lord, what are the areas I need to humble myself so that you can give me grace?
ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபையை கொடுக்க முடியாக எந்தெந்த பகுதிகளில் என்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் போய் கேளுங்கள்.
So you may find that God, one of the first things God says to you is, learn to control your speech.
ஆகவே தேவன் உங்களிடத்தில் பேசுகிற முதல் காரியமாவது உங்களுடைய வார்த்தையை பேச்சுகளை கட்டுப்படுத்துவதற்கு அறிந்து கொள்ள என்று சொல்லக்கூடியதாக இருக்கும்.
careful how you speak to your wife and to your husband.
மனைவியிடத்திலே கணவனிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள்.
Control all this gossiping that goes on between you and other brothers.
உங்களிடத்திலும் மற்ற சகோதரரிடத்திலும் இருக்கக்கூடிய புறங்கூறுதலை தயவு செய்து நிறுத்தி விடுங்கள்.
Let them do it. If they want to go to hell, let them go. But you don't join them.
அவர்கள் நரகத்துக்கு போனால் போகட்டும், அவர்கள் புறங்கூறட்டும், ஆனால் நீங்கள் அவர்களை சேர்ந்து கொள்ள வேண்டாம்.
Don't pollute yourself.
உங்களை நீங்களே தீட்டுப்படுத்த வேண்டாம்.
How many of you will take a decision this year, I'm not going to gossip anymore to anybody?
இந்த ஆண்டிலே நான் ஒரு நாள் கூட நான் புறங்கூற மாட்டேன் என்ற தீர்மானத்தை எவ்வளவு பேர் இந்த புது ஆண்டு எடுக்கப் போகிறீர்கள்?
I will speak words of encouragement.
நான் உற்சாகத்தின் வார்த்தைகளை பேசுவேன்.
Or if I have authority, I'll speak words of correction and discipline.
எனக்கு அதிகாரம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நான் கடிந்து கொள்ளுதல் வார்த்தையும் பேசுவேன்.
But not this useless backbiting wherever you go here and there.
ஆனால் பிரயோஜனமற்ற எங்கு போனாலும் புறங்குறிக்கொண்டே இருக்கக்கூடிய காரியம் அல்ல.
We thought it is only sisters who do that. There are brothers also who do it.
சகோதரர்கள் தான் புறங்குறிக்கொண்டே இருப்பார்கள் என்று எண்ணினால் சகோதரர்களும் அப்படி செய்கிறார்கள்.
God takes us through suffering also to give us grace.
நாம் கிருபையை பெற்றுக் கொள்ள முடியாத தேவன் பாடுகளுக்குள்ளாக நம்ம எடுத்து செல்கிறார்.
Let me show you 2 Corinthians chapter 12.
2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
When God wanted to give Paul much grace,
தேவன் பவுலுக்கு அதிகமான கிருபையை கொடுக்க முடியாத விரும்பினார்.
He gave him some suffering in his body.
அவருடைய சரீரத்திலே சில பாடுகளை கொடுத்தார்.
And it was such a difficult, painful thing that he prayed, God, take it away.
ஆண்டவரே இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் அந்த அளவாய் ஜபிக்கக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் கடினமான ஒரு கஷ்டமாக இருந்தது.
And 2 Corinthians 12,
2 கொரிந்தியர் 12 அதிகாரம்,
the Lord told him,
ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார்,
I am not going to take it away.
நான் அதை உன்னை விட்டு நீக்க மாட்டேன்.
Because verse 9, my grace is enough for you to overcome that pain in your body.
உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதனையை நீ மேற்கொள்வதற்கு என்னுடைய கிருபை போதுமானது என்று நான் சொல்கிறேன்.
And that constant pain you have in your body is like a thorn which doesn't come out. It will keep you humble.
தொடர்ந்து உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதனை என்பது ஒரு முள் உன் தைத்திருப்பது போல அது அங்கே தான் இருக்கும், அது உன்னை தாழ்மையாக வைக்கும் என்று சொன்னார்.
That thorn may be a sickness.
அந்த முள் ஒரு வியாதியாக இருக்கலாம்.
It can be some trial in your job.
உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமா இருக்கலாம்.
Or in your work or your business.
உங்கள் வேலையிலோ தொழிலிலோ.
Or it could be a difficult wife.
அல்லது ஒரு கடினமான மனைவியா இருக்கலாம்.
Or some difficult boss in your office.
அல்லது உங்கள் அலுவலகத்திலே ஒரு மோசமான மேல் அதிகாரியா இருக்கலாம்.
Like a thorn, always poking.
எப்பொழுது பார்த்தாலும் குத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முல்லை போல.
And you say, Lord, take it away, just like Paul.
ஆண்டவரே எடுத்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள்.
Just like Paul asked.
பவுல் கேட்டது போலவே.
And you prayed for years.
ஆண்டு கணக்காக ஜெபித்திருக்கிறீர்கள்.
God says no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
My grace is enough to help you to overcome that.
அதை மேற்கொள்வதற்கு என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது.
There is no trial that can come into our life which we cannot overcome by the grace of God.
நாம் மேற்கொள்ள முடியாத எந்த ஒரு சோதனையும் நம்மிடத்திலே வராது.
Say that to yourself as you look into the future in this year.
இந்த ஆண்டிலே எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுங்கள்.
You and I don't know what is lying in the future for us.
எதிர்காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது.
But say this boldly.
ஆனால் இதை தைரியமாய் சொல்லுங்கள்.
I don't know what trial is going to face. I'm going to face this year.
இந்த ஆண்டிலே எவ்விதமான உபத்திரங்களை நான் சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது.
But I believe one thing.
ஆனால் ஒன்றை நான் நம்புகிறேன்.
I can overcome them all by the grace of God.
அவை எல்லாவற்றையும் தேவனுடைய கிருபையினாலே நான் மேற்கொள்ள முடியும்.
I will not be defeated by trials this year like I was last year.
கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டிலே நான் உபத்திரத்தினால் தோற்கடிக்கப்பட மாட்டேன்.
This is the year I'm going to be an overcomer by the grace of God.
தேவனுடைய கிருபையினாலே இந்த ஆண்டிலே நான் ஜெயங்களுவனாய் இருப்பேன்.
Now the confession of our mouth is very important.
நம்முடைய வாயின் அறிக்கை மிக முக்கியமானது.
See Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரம்.
Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரம்.
Verse 10.
10 வசனம்.
Please remember this verse.
இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
With the heart a person believes.
ஒரு இருதயத்திலே ஒரு மனிதர் விசுவாசிக்கிறான்.
That brings righteousness into his life.
அது அவனுக்கு நீதியை கொண்டு வருகிறது.
But with the mouth he has to confess it, then salvation or deliverance will come.
வாயினாலே அவன் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு விடுதலை அவனுக்கு வருகிறது.
Salvation means deliverance from something.
ரட்சிப்பு என்றால் ஏதோ ஒன்றிலிருந்து விடுதலை.
What you believe in your heart, you must confess with your mouth.
உள்ளத்தில் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும்.
Lord, I believe you're going to make me an overcomer this year.
ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னை ஜெயங்கொள்கிறவனாக மாற்றப் போகிறீர்.
You're going to help me, Lord, to forgive everyone who has harmed me.
ஆண்டவரே, எனக்கு தீங்கு செய்த புண்படுத்தின ஒவ்வொருவரையும் மன்னிக்க முடிய எனக்கு உதவி செய்ய போகிறீர்.
You're going to give me grace to humble myself in every situation in this year.
இந்த ஆண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் என்னை நானே தாழ்த்த முடியாக ஆண்டவரே கிருபை கொடுக்க போகிறீர்.
It's the confession of faith.
இது விசுவாசத்தின் அறிக்கை.
The devil will not be able to overcome me or my family this year.
என்னையோ என்னுடைய குடும்பத்தையோ ஒரு காலம் பிசாசு மேற்கொள்ள முடியாது இந்த ஆண்டிலே.
In every trial I shall be more than conqueror.
ஒவ்வொரு உபத்திரவத்திலேயும் நான் முற்றிலும் ஜெயங்களூரனாய் இருப்பேன்.
Confess it. You believe in your heart, confess it with your mouth.
உள்ளத்திலே நீங்கள் விசுவாசித்தால் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள்.
See Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
It speaks here about the devil being thrown down in verse 10.
10 வசனத்திலே சாத்தான் தள்ளப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
Revelation 12:10.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:10.
How did they overcome Satan?
அவர்கள் எப்படி பாவத்தை ஜெயித்தார்கள்?
First of all, by the blood of Jesus Christ that cleansed their sin.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுவதன் மூலமாக.
And then the word of their testimony from their mouth.
அதற்கு பிறகு அவருடைய வாயின் சாட்சியினாலே.
This is not testimony in the church.
இது சபையில கொடுக்கக்கூடிய சாட்சி அல்ல.
Who did they overcome? Verse 11. Satan.
11 வசனம் யாரை அவர்கள் மேற்கொண்டார்கள்?
Satan.
சாத்தானை.
So the word of testimony is to Satan.
ஆகவே சாட்சியின் வசனம் என்பது சாத்தானை பார்த்து சொல்வது.
You were defeated on the cross.
நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
Have you told Satan that he was defeated on the cross? I wish all of you would say that.
சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? நான் விரும்புவது என்னவென்றால் எல்லாரும் சொல்ல வேண்டும்.
There was one sister who brought another lady to our house some years ago.
சில ஆண்டுகள் முன்பாக ஒரு சகோதரி வேறு ஒரு பெண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள்.
Saying this is an unbeliever, she wants to accept Christ.
அவள் அவிசுவாசியாக இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
I told her the way of salvation.
ஆகவே நான் அவளுக்கு ரட்சிப்பின் வழியை சொன்னேன்.
You can receive Christ into your life.
கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும்.
You believe in Jesus?
இயேசுவை விசுவாசிக்கிறாயா?
He said yes.
ஆம் என்று சொன்னார்கள்.
I said then now tell the devil.
இப்பொழுது பிசாசை பார்த்து சொல்லு.
Like you speak to me, tell the devil.
என்கிட்ட பேசுவது போலவே பிசாசுடன் பேச வேண்டும்.
Satan, you were defeated on the cross.
சாத்தானே, நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய்.
And immediately she looked at me with anger.
உடனடியாக கோபத்தோடு என்னை பார்த்தார்.
Said another voice, I was not defeated on the cross.
அது வேறொரு சத்தத்திலே நான் சிலுவையில் தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னான்.
This was not that woman, it was a demon inside her trying to challenge me.
அங்கே பேசுறது அந்த பெண் அல்ல, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாசு என்னை சவாலிடும்படியாக என்னிடத்தில் பேசுகிறது.
But when God filled me with the Holy Spirit, He delivered me from the fear of the devil.
ஒருமுறை பரிசுத்த ஆவியானவரே தேவனை நிரப்பும் பொழுது அப்பொழுதே என்னை பிசாசுக்கு உள்ள பயத்திலிருந்து நீங்களாக்கி விட்டார்.
So I told the devil inside her,
அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசை பார்த்து சொன்னேன்,
You were defeated, Satan. You're a liar.
சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய்.
Get out of her right now in Jesus' name.
இப்பொழுதே இவளை விட்டு போய்விடு இயேசுவின் நாமத்தினாலே.
Less than 5 seconds.
5 வினாடிக்கும் குறைவாக அது போய்விட்டது.
I said, now I said to this lady, tell the devil you were defeated on the cross.
இப்போது இந்த பெண்ணை பார்த்து சொன்னேன், பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று பிசாசை பார்த்து சொல்.
And she said it.
அவள் சொன்னாள்,
Satan, you were defeated on the cross.
சாத்தானே, நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
The demon had gone.
பிசாசு போய்விட்டது.
I learned something that day.
அந்த நாளிலே ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன்.
The devil does not like to be told that he is defeated on the cross.
தாம் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டதை யாரும் சொல்லக்கூடாது என்று எண்ணுகிறான். சொல்லுவதை அவன் விரும்புவதில்லை.
I am going to teach everyone this truth from that day onwards.
நான் ஒன்றை தீர்மானித்தேன், அந்த நாளிலிருந்து எல்லாரிடத்திலும் இதை சொல்லப் போகிறேன் என்று சொன்னேன்.
Okay, all of you believers, let me ask you a question.
ஆ, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Have you given the word of your testimony like Revelation 12:11 to Satan?
சாத்தானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லப்பட்டது போல உங்கள் சாட்சியின் வசனத்தை கொடுத்திருக்கிறீர்களா?
When was the last time you spoke to Satan and told him, Satan, you were defeated on the cross, you got no power over me?
சாத்தானே, நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய், உனக்கு என் மீது எந்த வல்லமையும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கடைசியாக சொன்னது எப்பொழுது?
That is what the grace of God does.
இதைத்தான் தேவனுடைய கிருபை செய்கிறது.
The grace of God lifts us up.
தேவனுடைய கிருபை நம்மை மேலே எழுப்புகிறது.
Satan has no power over us.
சாத்தானுக்கு நம்மீது வல்லமை இல்லை.
The grace of God pushes us forward and Satan gets pushed back all the time.
தேவன் நம்மை முன்னோக்கி தள்ளுகிறார், சாத்தான் எப்பொழுதுமே அவன் பின்னோக்கி தள்ளப்படுகிறான்.
Have you learned that in your life?
உங்கள் வாழ்க்கையில் இதை கற்றுக்கொண்டீர்களா?
And if you are an elder,
நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால்,
if it's only if you experience this, you can teach other people to be free from the fear of Satan.
நீங்கள் இதை அனுபவித்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு நீங்கள் பிசாசுடைய பயத்திலிருந்து விடுதலையாகலாம் என்று போதிக்க முடியும்.
I want to tell you in Jesus' name.
இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Whoever you are,
நீங்கள் யாரா இருந்தாலும்,
I don't care how much you messed up in the last one year.
கடந்த வாழ்க்கையிலே ஒரு இடத்திலே உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் குழப்பிக்கொண்டிருந்தது எனக்கு தேவையில்லை.
God wants you to be an overcomer over sin and Satan this year.
இந்த ஆண்டிலே நான் பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் நான் ஜெயங்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Say that, Lord, I believe you will make me an overcomer this year.
ஆண்டவரே நான் இதை நம்புகிறேன், நீர் என்னை ஜெயாலியா ஜெயிக்கிறவனாய் மாற்றுவீர் என்று சொல்லுங்கள் விசுவாசிகளே.
Give Satan the word of your testimony.
சாத்தானுக்கு உங்கள் வாயின் சாட்சியை சொல்லுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக தகப்பனே,
please help us to be the overcomers you want us all to be.
நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஜெயிக்கலாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஜெயிக்கலாம் எங்களை மாற்றும் ஆண்டவரே.
Help us constantly go down, 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 down like Jesus did.
இயேசு ஆண்டவரே கீழே சென்றது போல எப்பொழுதுமே தொடர்ந்து நாங்கள் கீழே 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 செல்ல உதவி செய்யும்.
Go underneath other people.
மற்ற மக்களுக்கு கீழாக போக உதவி செய்யும்.
To take the last seat, to take the low place.
ஆண்டவரே தாழ்வான இடத்தை எடுத்துக்கொள்ள, கடைசி இருக்கை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும்.
So that you can give us grace.
அப்பொழுது நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியும்.
I want to do that, Lord.
ஆண்டவரே நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
I want everyone here to do that this year.
ஆண்டவரே இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு முடி செய்ய வேண்டும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென். ஆமென்.